2019 மாத தென்றலிதழில் லிட்டில் எல்ம் டெக்சஸிலிருந்து பிரீத்தி வசந்த் அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள சிறுகதை கிரிஜா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கிரிஜா அவள் வயதிற்கு மிக பாந்தமாக இருப்பாள். அழுக்கச் சூடிதாரிலும் அவளின் ஆளுமை என்னை மிரள வைக்கும். செய்கிற வேலையில் சற்று அசந்தால் அவளுக்கு வரும் கோபத்தை ரசிக்காமல் விட்டதில்லை நான். கிரிஜாவை நான் முதல் முதலில் அவள் அலுவலக இடத்தில் வைத்துத்தான் சந்தித்தேன். அழுது கொண்டிருந்தாள். சுற்றி கூட்டம். என்ன ஏது என்று விசாரிக்க முடியாத அளவுக்கு சோ சு கொட்டும் வெற்று கூட்டம். கூட்டத்தில் யாரோ ஒரு மீசைக்காரர், அட போங்கப்பா எல்லாரும் வேலையை பாருங்க என்று அதட்டமும் மெல்ல நகர்ந்த இடைவெளியில் தான் கிரிஜாவின் அழுதழுது சிவந்த கண்களை காண நேர்ந்தது. பேசிக்கொண்டிருந்த பாடாவதி மீட்டிங்கை துண்டித்து தானாகவே அவள் பின் சென்றன என் கைகளும் கால்களும். யாருமா நீ என்று கேட்டு முடிப்பதற்குள் அவசர கதியில் ஒரு ரயில்வே போலீஸ்காரர் கிரிஜாவை வேறு பக்கம் இழுத்து சென்று விட்டார். பிறகு அவளை முழுதாக ஒரு வாரம் கழித்துதான் பார்த்தேன். ஆனால் போன முறை பார்த்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தாள் கிரிஜா. முன்பை விட தெளிவாக அதே அழகோடு மிக நேர்த்தியாக இருந்தாள். கண்முன்னே வேண்டுமென்றே பறந்து நம் கண்களை சுற்றவிட்டு பின் பறந்து போகும் பட்டாம்பூச்சியைப் போல அங்குமிங்கும் முன்னும் பின்னும் என்று எங்கள் பெட்டியில் சுற்றி வந்து சில்லாப்பாய் பல வித்தைகளை காண்பித்த கிரிஜாவை சிரமப்பட்டு வாய்மூடி பார்த்தேன். கிரிஜா எங்கோ தொலைந்து இங்கே காண கிடைக்க பெற்ற தாம்பரம் பீச் மின்சார ரயில் ஒன்றில் பெயரில்லா பதின் பருவ இளவரசி. சில சமயம் தனியாக வலம் வருவாள். பல நேரங்களில் தன் சக சிப்பாய்களோடு வலம் வருவாள். பாவம், எந்த ஊரோ யாரு பெத்த பிள்ளையோ, பொம்பளை பிள்ளை இப்படி பிழைக்குதே. என் எதிர இருந்து சத்தமாக ஒரு பெரியவர் நக்கீரனில் இருந்து வெளிப்பட்டு உச்சு கொட்டினார். இன்னொரு 40 வயதுக்காரரோ கிரிஜாவை அங்கம் வாரியாக நோட்டமிட்டு கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்து திரும்புவதற்குள் அவள் சட்டனை என் அருகே வந்து அரே சாரே என்று கணீர் என்று கூவினாள். அதுவரை அவளை அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இப்போது அடித்து போட்டது போல் பார்த்தோம். அவ்வளவுதான், லாகவமாக பாவாடைக்குள் இருந்து நான்காக மடித்து சடுதியில் பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய வளையத்தில் தன்னிச்சையாக மாட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி ஆடிப்பாடி வந்தாள். அதையே நாங்கள் கண்கொட்டாமல் பார்க்க இரு கைகளையும் பின்னி பின்னால் கொண்டு போய் வணக்கம் என்றாள். இப்போது நக்கீரர் வாயில் ஜொல். அப்படியே பின்னால் வளைந்து தலையால் சுற்றி வந்து நிமிர்ந்து சலாம் போட்டு இடுப்பிலிருந்து ஒரு அழுக்கு கைப்பையிலிருந்து ஒரு சுருக்கு பையை எங்கள் அனைவரிடமும் மிழுக்காய் காண்பித்தாள். நக்கீரர் முதலில் பாய்ந்து 1 ரூபாயிட அவளை அங்கம் வாரியாக நோட்டம் விட்டவரோ வேறு பக்கம் திரும்பி கொண்டார். நானோ இந்த இளம் வித்தைக்காரியின் மாயத்திலிருந்து மீளாமல் அவளையே உற்று பார்த்து கொண்டிருக்க நக்கீர பெரியவர் அதட்டும் துணியில், ஏன் சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, பாவம் ஏதாவது போடக்கூடாதா என்றார். அட போங்க சார், இப்போ இவ வருவா, அடுத்த செஷன்ல இவ ஆத்தா அப்பம் வருவான், எல்லோருக்கும் போட்டுட்டே இருந்தா நாம எங்க போறது, ஏதோ வித்தையா பார்த்தமா போனோமான்னு இருந்துடணும், இதுதான் நம்ம பாலிசி என்று ஒரே மூச்சில் தன் அகவாழ்வின் தத்துவ நெறியை எடுத்து விளக்கினார். இவ்வளவு நேரம் அவளை கண்கொட்டாமல் சகட்டு மேனிக்கு பார்த்து தீர்த்த நல்லவர். இதெல்லாம் கிரிஜா காதில் ஏன் விழப்போகிறது? அவள் எங்களை கடந்து போய் இதே வித்தையை சற்றும் களைப்பில்லாமல் அடுத்த இருக்கையில் காட்ட துவங்கியிருந்தாள். கிரிஜாவின் வேலை என் அலுவலக பிரயாண நேரமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். தினம் நான் ஏறும் பெட்டியிலோ அதில் ஏறும் போதோ இறங்கும் போதோ என்னை கடந்து செல்லும் போதோ என அவளை எப்படியாவது ஒவ்வொரு நாளும் பார்த்து விடுவேன். இத்தனைக்கும் நான் அவளோடு நேரடியாக பேசியதே இல்லை. அவளுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு அவளது மொழியின் பெயரே தெரியாது. அதனால் இன்னும் இலக்கணத்தில் பெயரிடப்படாத ஒரு ஈடுபாடோடு அவளை தங்கு தடையின்றி நுட்பமாக பார்வையிடத் தொடங்கியிருந்தேன். அவளை எத்தனை முறை பார்த்தாலும் 1 ரூபாய் கூட நான் தர்மமிட்டதில்லை. ஏனோ அவளுக்கு பணம் போட நெருடலாக இருந்தது. அதனால் அரும்பாடுபட்டு அவளது அண்மையை தவிர்த்து விடுவேன். இப்படித்தான் சில மாதம் முன் திடீரென்று கண்முன்னே தோன்றி சாரே என்றாள். ஒரு நிமிடம் நானும் அவளும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறோம். அவள் கண்களின் காருண்யம் நொடிக்கு நொடி இறங்கி 60வது நொடியில் என்னை பற்றிய ஏளனமாக மாறி பட்டார் என்று விலகிச் சென்றாள். அன்று அவளை பின்தொடர்ந்து 2 சிப்பாய்கள் வேறு. அவர்களிடம் கிரிஜா என்ன சொன்னாலோ தெரியவில்லை. 2 சிப்பாய்களில் ஒருவன் என் காதருகே வந்து கழிப்பது போல் பாவனை பண்ணிவிட்டு தன் ஒட்டு போட்ட பின்புறத்தை காண்பித்து நக்கல் எடுத்துவிட்டு ஓடிவிட்டான். அப்போது நான் நெளிந்தாலும் இப்போது இதை எழுதும்போது சிரிப்பாகத்தான் இருக்கிறது. கிரிஜா என்னை மிக மட்டமாக நினைத்திருக்க கூடும். எனினும் அவளுக்கு காசிட என் மனம் உடன்பட மறுத்ததால் அலட்டி கொள்ளாமல் அவளை அவளின் வருகையை ரசித்து கொண்டிருந்தேன். ஒரு 10-15 நாள் கழித்து அவளை பார்க்க நேர்ந்தது. முன்னே போல் அவ்வளவு சூட்டிகை இல்லாமல் என்னவோ போட்டு இம்சிப்பது போல ஒருவித கலவர சுற்றி கொண்டிருந்தாள். பிறகுதான் கூர்ந்து கவனித்தேன், இதுவரை அவளின் கிழிந்த சூடிதார் மறைக்காத இடங்களை இழுத்து சொருகி பிடித்து கொண்டிருந்த ஒரே ஒரு ஊக்கும் வாய்ப்பிழக்க எத்தனைத்திருந்தது. இதுவரை நான் ரகசியமாக ரசித்து வந்த பதின் பருவச் சிறுமி இளம் பருவ பெண் ஆகியிருக்கிறாள் என எனக்கு உரைத்ததும் சில திகிலான சிந்தனைகள் என் ஆழ் மனதை உலுக்கின. இந்த பெருமாற்றத்தை இப்பெண் எவ்வாறு எதிர்கொள்கிறாள்? இவள் அருகில் யார் இருக்கிறார்கள்? ஆத்திரம் அவசரத்துக்கு இவள் யாரை நாடுவாள்? எப்படி காத்து கொள்வாள்? இவளை சுற்றி விமர்சிக்க ஆண்கள் இருப்பார்கள், ஆனால் விவரிக்க தோழிகள் உண்டா? மொத்தத்தில் இவள் யார்? இவளுடைய இடத்தில் என் மகளை வைத்து என்னால் நினைக்க கூட முடியவில்லை. ஃபேஸ்புக்கில் வருகிற 1000 மீட்டெடுப்பு சம்பவங்களுக்கும் விழிப்புணர்வு செய்திகளுக்கும் பதிலுக்கு பதில் பத்தி எழுதி பரப்பும் மனது நிதர்சனத்தில் இப்படி மடிந்து போக இருந்தது. சே, என்ன ஒரு விகார மனது! சார், கொஞ்சம் தள்ளுங்க சார் என்ற அதிகார குரலில் என் சிந்தனையில் இருந்து மீண்டும் குரல் வந்த திசையை நோக்கினேன். என்ன, கொஞ்சம் தள்ளுங்க சார், உங்களைத்தான். நான் பரவலாக உட்கார்ந்த இடத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து நகர்ந்து கொள்ள என் அருகில் அமர்ந்து கொண்டான். அவன் மடிக்கணினி, அலைபேசி, காதில் செய்ய இசை கேட்பான் என நவீன யுகத்தின் கவச குண்டலங்கள் எதுவும் அணிந்திராத அதிசய இளைஞன் அவன். வெளியூர் வாசனை, சேகமான முகம், எப்போதோ குடித்து நிறுத்திய சிகரெட் பழக்கத்தின் கருத்த உதடுகள், கைப்பை, புத்தகம், சாப்பாட்டு கூடை என பிரயாண இத்தியாதிகள் எதுவும் இல்லாத, சீக்கிரத்தில் கண்டுகொள்ளப்படாத, எங்கேயோ ஏறி எங்கேயோ இறங்கும், ஜனக்கூட்டத்தில் கலந்து காணாமல் போகும் அசாதாரண இளைஞன். வெகு சீக்கிரமே எங்களின் தினசரி பயணத்தில் சந்திக்கும் பெயர் தெரியாத பரிச்சயமான முகவரிசையில் அவனும் இணைந்து கொண்டான். அவ்வளவு சீக்கிரத்தில் யாரிடமும் பேச்சு கொடுக்க மாட்டான். இத்தனை விஷயத்தில் மாறுபட்டு இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்தில் எங்களை மாதிரி இருந்தான். அது கிரிஜாவை ரசிப்பது. முதல் முறை அவள் வித்தையை பார்த்தபோது என்னை போலவே கண் கொட்டாமல் பார்த்தான், என்னை போலவே காசிடாமல் நகர்ந்து கொண்டான். ஒவ்வொரு முறையும் அவளை மானசீகமாக எதிர்பார்க்க ஆரம்பித்தான். தினமும் அவள் வருகையை எதிர்பார்ப்பது போல அவன் கண்கள் தேடி அரைபாய்ந்ததை கவனித்தேன். திடீரென்று ஒரு நாள் வித்தை முடிந்ததும் அவளுக்கு காசிடுவது போல அவளின் மிருதுவான கைகளை என் கண்ணெதிரே ஸ்பர்சிக்க தொடங்கினான். என்ன ஒரு திமிர்! சுரீரென்று ஏதோ சொல்லப் போகிறாள் என் கிரிஜா என்று நினைத்து அவளை பார்த்தால் வெட்கத்தில் நெளிந்தபடி ஓரிரு நொடிகளில் லாகவமாக ஆனால் மிருதுவாக கைகளை விலக்கி கொண்டாள். அது முதல் இவன் அவளை யாருக்கும் தெரியாதென்று நினைத்து கண்ணால் யாழை பேசுவதும் அவள் கூச்சத்தில் நினைவதும் திரும்ப கண்மொழி பேசுவதும் தொடர்ந்தது. நாளடைவில் கிரிஜா எங்கள் கம்பார்ட்மெண்டில் ஏறியதும் அவன் இருக்கிறானோ என்பதை முதலில் நோட்டமிட்டு கொண்டு அவன் இருந்தால் மிக பாங்காக அவன் அருகில் உட்காரத் தொடங்கினாள். இது எங்களுக்கு தற்காலிகமாக சலசலப்பை உண்டாக்குவதை உணர்ந்த அவள் ஒரு ஓரமாக கம்பியின் கடைசியில் நிற்க இவன் அவள் அருகே நின்று கொள்ள இருவரும் கைகோத்து பேசலாயினர். என்ன கன்றாவீங்க இது? நக்கீரன், என்ன அழவோ? எது எதோட சேருதோ? ஒன்றும் புரியல என்று அருகில் இருந்தவர் சொல்ல இன்னொருவர் ஆட்டத்தை நிப்பாட்டிட்டா பார்த்தீங்களா என்றார். அந்த பொழியனுங்களை வேற காணோம், இவளை எங்க காண்றது? ஆமா, இந்த பைய எங்க இறங்குறான் என்றதும் எல்லோரும் ஒரு சேர என்னை பார்த்தார். எனக்கு தெரியாதுங்க, நீங்க இறங்குங்க, நீங்க இறங்கின அடுத்த ஸ்டேஷன்ல நானும் இறங்கிடுவேன் என்றதும் சப்பென்று ஆகிவிட்டது அவர்களுக்கு. சார் ரொம்ப பார்த்தார், ஒன்னும் வேலைக்கு ஆகல, நேற்றுக்கு வந்தவன் எப்படி ஜரூரா இருக்கான் பாத்தீங்களா என்று என்னை கண்ணடித்து 40 வயதுக்காரர் சொல்ல கமுக்கமான சிரிப்பலை பரவியது. நான், சார் என்ன பேசுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை என்றதும் சரி சரி என்று அவரவர் வேலையில் மூழ்கி போயினர் அனைவரும். எனக்கு என்னமோ போல ஆகிவிட்டது. ச, இனிமேல் இந்த பெட்டியில் ஏறவே கூடாது என ஒரு மனதாக முடிவெடுத்தேன். ஆனால் என் கிரிஜா, கிரிஜாவை பார்க்காமல் எப்படி இருப்பது? இப்போது அவள் என்ன செய்கிறாள்? பார்த்தேன், பார்த்ததும் அதிர்ந்து போனேன். தங்களை யாருமே கவனிக்கவில்லை என்ற எண்ணத்தில் காற்று புகா இடைவெளியில் கண்ணா பின்னா என்று அலைந்த அவளின் கூந்தல் மறைவில் காதல் செய்து கொண்டிருந்தனர் இருவரும். மனம் கனத்து போய் குறிந்து கொண்டாலும் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பளார் என்று அவனை அறைந்தால், யார் சார் நீங்க என அவன் கேட்டுவிட்டால், கேட்கட்டுமே, அறை வாங்கிய பின்தானே கேட்பான், சுரீர் என்று உரைக்கட்டும். இப்படி அபலை பெண்களை ஆசை காட்டுவதை அபலையா? மண்ணாங்கட்டி, நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் என அவள் பாஷையில் கிரிஜா கூறினார். பல்வேறு காட்டமான சிந்தனைகளில் சிக்கிய மனது அழுத்தம் தாங்காமல் வருகிற ஸ்டேஷனில் இறங்கிவிடலாம் என எழுந்து கம்பியோரும் நின்று கொண்டேன். கிரிஜா என்னை கண்டுகொள்ளவே இல்லை. எப்படி கண்டுகொள்வாள்? அவள் பார்வையில் நான் ஒரு மகா கஞ்சன், தேகம் நோக்குபவன், ஒரு சராசரி ஆண். ச, இவன் மட்டும் என்னை சிநேகமாக பார்த்தான். ஆச்சரியமாக பதில் பார்வை பார்த்து விட்டு வந்த இடத்தில் இறங்கிக் கொண்டேன் நான். கொஞ்ச நாளைக்கு அவளை பார்க்கவில்லை, பழைய கம்பார்ட்மெண்டிலும் ஏறவில்லை. ஓரிரு மாதம் கழித்து என்னை அவ்வப்போது அசௌரியமாக அரிக்கும் மனதின் லஜ்ஜையை போக்க பழைய இடத்தில் போய் அமர்ந்தேன். சண்டையிட்டு மீண்டும் திரும்பிய பங்காளியைப் போல நலம் விசாரிப்புகள் என்னை என்னவோ செய்ய, சற்று நேரம் அவர்களோடு தினசரியில் என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இடைவெளி விட்டு அவர்கள் இருவரையும் தேட ஆரம்பித்தேன். நான்கைந்து ஸ்டேஷன் வரையில் யாரையும் காணவில்லை. அவனை, அவளை, அவளின் ஊர்க்காரர்களை யாரையுமே காணவில்லை. சார், யாரை தேடுறீங்க? அந்த பொண்ணையா? என்றதும் கிளிக்கென சிரித்தார் என் அருகில் இருந்தவர். நான் கோபமாக பார்த்ததும், ஹிஹிஹி, அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாளா காணும் சார். ரெண்டு பேரும் கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ என்றார் நக்கீரர் பெரியவர். என்ன கிரகமோ என்று பொத்தாம்பொதுவாக உச்சு கொட்டிய பின் யாரும் எதுவும் அது பற்றி பேசாததால் அரைநொடி அமைதிக்கு பின் அந்யோன்யமாக அரசியல் பேச ஆரம்பித்தன. நான் மட்டும் அவளை தேடிக்கொண்டுதான் இருந்தேன். ஆறேழு மாதம் கடந்தது. கிரிஜாவையும் அவனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்திருந்த சமயம் ஒரு நாள் காலை அவசர கதியில் அடித்து பிடித்து முன்னால் இருக்கும் கம்பார்ட்மெண்டில் ஏறி ஹப்பாடா என்று மூச்சு வாங்கினேன். அவ்வளவு கூட்டம், கம்பியின் ஓரம் நின்று கொண்டிருந்த நான் எங்கேயாவது இடம் கிடைக்குமா என சுற்றி முற்றி பார்த்து என் நேரெதிரே ஒரு பெரிய வட்ட இடைவெளி தென்பட்டது. என்ன சார் இது, அவ்வளவு இடம் காலியா இருக்கு, கொஞ்சம் நகருங்க என்றேன் உரத்த குரலில். காலியாகவா? வந்து பாருங்க எசமா என்று ஒரு இளைஞன் நக்கலடிக்க சிரிப்பலையில் மிதந்து போய் அந்த இடைவெளியில் கலந்தேன். முன்னின்று கொண்டிருந்தவர்களை விலக்கி பார்த்தால் கம்பியின் அந்த ஓரம் பச்சிடம் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அரியே தாய் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பாத்தீங்களா சார், ஏசி எஃபெக்ட்ல தூங்குறா பாருங்க, எவ்வளவு சத்தம் போட்டும் நகர மாட்டேங்கிறா, ஆர்பிஎஃப் வந்துதான் இருக்கு இவளுக்காக என்று ஒருவர் சொல்ல எனக்கு இடம் கிடைக்காத கோபத்தில் ஏய் என்று அந்த பெண்ணை நோக்கி பெருங்குரல் கொடுத்தேன். சற்றும் அதிராமல் தலை நிமிர்த்தி ஒரு கணம் என்னை எதிர்நோக்கி பார்த்து புடவையை சரி செய்து கொண்டு மீண்டும் தன் குழந்தையை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு மீண்டும் சலனமில்லாமல் தூக்கத்திற்கு போனாள் அந்த அம்மா. என் கிரிஜாவா அது? ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.